أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب عظيم يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون يومئذ يوفيهم الله دينهم الحق ويعلمون أن الله هو الحق المبين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு இப்படி ஒரு தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிச்சிலங்களை, எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மரண நேரத்தில் யாருக்கும் எந்த கடனும் பாக்கி இல்லாமல் இபாதத்துகளும் முழுமை பெற்றப்பட்டதாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அடியார்களில் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய பூஞ்சோலையின் வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை நாங்கள் பிரியப்படுகிறோமோ, தினமும் ஓதுகிறோமோ, அந்த குர்ஆனை விளங்குவதற்காக வேண்டி வாரம் வாரம் இப்படி ஒன்று கூடுகிறோமோ, அந்த குர்ஆனை எங்களுடைய கபரிலே எங்களுக்கு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கருப்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள், மதாரிஸுகள், ஜாமியாத்துகள் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் இஸ்லாத்தினுடைய மேன்மைகளை பற்றி எங்கெல்லாம் எடுத்து பேசப்படுகிறதோ அந்த இடங்களை யா அல்லாஹ், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்தி அவற்றை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸே கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ், நீ பொருந்தி இதை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இதிலே சொல்லப்படுகிற நல்லவர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபியின்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி அவர்களுடைய கிதுமாத்துகளை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் ஓதச் சொல்லிக் கொடுங்கள், அதனுடைய அர்த்தத்தை விளங்க வையுங்கள், அதனுடைய நடைமுறை வாழ்க்கையில இதையும் ஒன்றாக்குங்கள் என்று சொல்லி எந்த சூறாவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்னார்களோ அந்த சூறாவினுடைய தஃப்சீரை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இங்கே கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளார் மீது சொல்லப்பட்ட இட்டுக்கட்டின் காரணமாக தன்னுடைய சொந்தத்திற்கு நான் எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த நிகழ்வை குறித்து அல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தந்தான். அதிலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மறைமுகமாக அவர்களை சரியான வழியின் பக்கம் திருப்புவதை கொண்டும் உலக மக்களுக்கு அல்லாஹு தஆலா அதிலே சில பாடங்களை சொல்லித்தருகிறான். யாரெல்லாம் உங்களுக்கு அநீதம் இழைக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறார்களோ, அவர்களோடு நீங்கள் சாந்தமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை மன்னித்து பழகுங்கள், அது அல்லாஹுவினிடத்திலே மன்னிப்பை உங்களுக்கு தேடித்தரும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை அல்லாஹு தஆலா உலக மக்களுக்கு இந்த இடத்திலே சொல்லித்தருகிறான். உங்களோடு நல்லவர்களோடு, உங்களோடு நல்ல முறையில் நடப்பவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பது ஒன்றும் பெரிதான காரியம் அல்ல. உங்களோடு யாரெல்லாம் மோசமாக நடக்கிறார்களோ, உங்களோடு யாரெல்லாம் மிக கீழான குணத்தோடு நடக்கிறார்களோ, அவர்களிடத்திலே அல்லாஹுக்கு பொருந்தி நீங்கள் நல்ல முறையிலே நடந்து காண்பியுங்கள். அவர்களை வழிப்படுத்துவதற்குரிய, அவர்களை நெறிப்படுத்துவதற்குரிய அந்த குணம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினிடத்திலே, ஒரு முஸ்லீமினிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டிய குணம். அந்த குணத்தை கொண்டுதான் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் இந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க பரப்பினார்கள். வேறு ஒரு காரணமும் அல்ல. தங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களை தங்கள் பக்கம் திருப்ப வைத்து என்ன வித்தியாசமாக வாழ்கிறாங்களே அப்படின்னு, இந்த வாழ்க்கையை நமதாக கூடாதா என்று யோசித்து அந்த மக்களும் இந்த இஸ்லாத்தின் மீது பிரியப்பட வைத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே நமக்கு சில செய்திகளை சொல்லித்தருகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஃகஃபிரு வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் உங்கள் மீது அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான். காலம் காலமாக நீங்கள் எத்தனை பாவம் செய்திருப்பீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த பாவங்களோடு சேர்த்து அல்லாஹ் உங்களை எப்படி வாழ வைத்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் பிடிக்கும் நினைத்திருந்தால் எத்தனையோ காலத்திற்கு முன்னே நீங்கள் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருப்பீர்கள். அவ்வளவு பாவங்களையும் அநியாயங்களையும் நமக்கு நாமே அநியாயங்களை செய்த பின்னாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து செய்கிற உதவிகளில் ஒன்றையும் உங்களுக்கு அவன் நிறுத்தவில்லை. உங்களுடைய உணவுகளை அவன் நிறுத்தவில்லை, உங்களுடைய குடிபானங்களை அவன் நிறுத்தவில்லை, அப்படியே மீறி சாப்பிடுகிற உணவுகளை அவன் செரிமானமாக்காமல் விடவில்லை. இந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்கிறான். அந்த குணத்திலே ஒரே ஒரு குணம் உங்களிடத்திலே வர வேண்டும், அது மன்னித்து பழகுகிற குணம். இது தானாக வருகிற குணம் அல்ல, பழகிக்கொள்ளுகிற குணம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இது தானாக வருகிற குணம் அல்ல, பழகிக்கொள்ளுகிற குணம். எப்படி பழகுவீர்கள்? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து, உங்களுடைய கல்லூரிகளிலே உங்களுடைய ஆசிரியர்களை பார்த்து, சமூகத்தில் இருக்கிற பெரிய மனிதர்களிடத்தில் மிக உயர்ந்த மனிதர்களாக நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ அந்த மனிதர்களுடைய அந்த நடவடிக்கையில் அந்த மன்னிக்கிற பாண்பை பார்த்து இந்த குழந்தைகள் பழக வேண்டும். பெருமானார் ஹதீஸில் சொல்லுவார்கள், தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹுவினுடைய குணங்களை உங்களாதாக ஆக்குவதற்கு ஒரு முயற்சி செய்யுங்கள். ஆக்க முடியாது. அந்த இடத்துல தஹல்லகு அப்படிங்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு பிளீஸ், மேக் ஏ ரோல் அல்லது ஆக்ட் ஆஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லுவோம்ல, நடிக்கிறது மாதிரி. தபாக்கு ஹதீஸ்களிலே வரும், தபாக்கு. மனிதனுக்கு எல்லா நேரங்களிலும் அழுகைகள் வருவதில்லை, எல்லா நேரத்திலையும் அழுக வரல, ஆனா அவனுக்கு சோதனை வந்துருச்சுன்னா அழுவான். பிள்ளைக்கு உடம்பு தெரியல, இந்த தண்ணியெல்லாம் எங்கே இருந்துச்சு, என்னங்க இவர் அத்தா மௌத்தாயிட்டார் இப்படி அழுகுறாரு, இவர் வாழ்க்கையில் அழுது யாருமே பார்த்ததே கிடையாது வீட்டில் சொல்லுவாங்க. இது திடீர்னு இதுக்கு போய் இவ்வளோ அழுது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, கண்ணுலேருந்து தண்ணியாகும். அவர் நினச்சி நிப்பாட்டணும்னு நினச்சாலும் கண்ணு நிறுத்த மாட்டேங்குது, தண்ணி யார்கிட்ட சொன்னாலும் அழுகுறார், கண்ணுலேருந்து தனியாகுது. அவரே சொல்கிறாரு, எனக்கு இப்படிலாம் அழுகே வராது, ஆனால் திடீர்னு பார்த்தா ஏன் இப்படி அழுக வருது, என்னன்னு தெரியலையே எனக்கு. அது சொல்லும் போதே நெஞ்சு அடைக்குது, கண்ணு தண்ணியாக ஊற்றுதுங்க, இப்படி அழுகலாம் மாட்டேன் நான் எப்போதும். உங்களுக்கு சாதாரணமாக அழுக வரல, பெருமானார் அவர்கள் சொன்னார், தபாக்கு
அழுகிறதை போன்று கொஞ்சம் நடித்து காட்டுங்கள். அல்லாஹ்வின் இடத்துல அழுக வரல, மனசு வரமாட்டேங்குது. அங்கே தனக்கு சுயமாக சொந்தத்திலே பிரச்சனை வருகிறது போன்று வருகிற நேரத்தில் வருகிற கண்ணீர் அல்லாஹ்வினுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அள முடியல. அப்சூஸ் கி பாத், ரொம்ப வருத்தமான செய்தி. எந்த கண்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவனுடைய நியமத்தை நினைத்து, அவனுடைய ஆளாகளை, அவனுடைய அவன் கொடுத்த அந்த நியமத்துகளை நினைத்து, தன்னுடைய பாவகரமான காரியங்களை நினைத்து அழுததோ, அது சுவனத்தின் சுவனத்தின் கண், அது நரகம் தொடாத ஒரு கண் அது. அப்போ இந்த இதுல அழுகிறது மாதிரி சும்மா கொஞ்ச நாள் அப்படியே செஞ்சு பாருங்க. ஒருவரும் அல்லாஹ் அந்த மனதை கரைத்து உங்களுக்கு அழுகையை தந்து விடலாம், உங்களுக்கு தானா அழுக வர வச்சிடலாம். அதுவும் குறிப்பாக பெருமானா சொல்லுவாங்க, தனியாக இரவு நேரத்தில் மனைவி மக்கள் தூங்கி கொண்டிருக்கிற போது எந்திரிச்சு அழுது பாருங்க. போன வாரம் ஹதீஸ் நடத்திட்டு இருக்கும்போது, தஃப்சீர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்துச்சு. ஸ்கூல்ல காலேஜில் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆயத்து, அதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, ஒரு மனிதர் இரவிலே திடீரென்று விழிக்கிறார், தன்னுடைய மனைவியை எழுப்பிடுறார், எந்திரிச்சு அந்த அம்மா எழுந்து எந்திரிக்க மாட்டேங்குது. உடனே ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வந்து லேசா மூஞ்சில துளிக்கிறார். இப்ப அப்படிலாம் துடிச்சா என்ன நடக்குங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். பின் விளைவுகளையும் தண்ணியை தூக்கிட்டு வந்து மூஞ்சில ஒரு 3 மணிக்கு தொளிச்சா அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரர் சப்புன்னு அப்படினாலும் அப்பிடுவான். அது அந்த நேர காலங்கள். ஏன்னா இன்னைக்கு யாரும் யாருடைய முகத்தையும் பார்த்தும் படுப்பதில்லை, எல்லாம் மொபைல் முகத்தை பார்த்து படுக்கிற காலங்கள், காலம் மாறிடுச்சு. அப்போ அப்படி தெளிக்கிறார். அல்லது ஒரு கணவன், ஒரு மனைவி எழுந்து விட்டு தன்னுடைய கணவனுடைய எழுப்புகிறாள், அல்லது முகத்திலே தண்ணீர் தெளிக்கிறார், ரெண்டு பேரும் சேர்ந்து எழுகிறாங்க, எந்திரிச்சு ஒது செஞ்சுட்டு அந்த அம்மா 2.5 காய் தொழுது, இவங்க 2.5 காய் தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா, தாக்கிரீன் அல்லாஹ் வஸ்தாக்கிரார், அல்லாஹுவை அதிகமாக புகழ்ந்த அந்த மனிதர்களில் இந்த புருஷன் முன்னாடி சேர்ந்துருவாங்கன்னு. வேற பெருசாலாம் அதுல எழுதல. இரவுல எழுந்திரிச்சு தாய் எந்திரிச்சு தன் மனைவியும் எழுப்புறார், மனைவி எந்திரிச்சு தன்னுடைய கணவனை எழுப்புறாங்க, எழுப்பி 2.5 காயத்து இரவு தொழுகையாக அல்லாஹுக்கு தொழுகிறாங்க. அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் பொருந்தி கொண்டு தாக்கிரீன் ஆகுறதுலாம் சாதாரணமான காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திக்ர் அப்படிங்கறதனுடைய அர்த்தம் சும்மா தஸ்பிய கையில பிடிச்சிட்டு சுபான்லா அல்ஹம்துலில்லாஹ்னு இழுத்துக்கிட்டு இருக்கதல்ல, அது ஒரு இந்த மென்டல் ஸ்டேட்டஸ் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு மனோநிலை. அது எந்த நேரமும் இறைவனை குறித்தான சிந்தனை மனதிலே பசுமையாக இருப்பதற்கு பேர் தான் தாக்கிர். எதை செஞ்சாலும், காலையில் நாஸ்டா சாப்பிட்டாலும், வெளியே போனாலும், ஆபீஸுக்கு போனாலும், கஸ்டமரை பார்த்தாலும், பொண்டாட்டியை பார்த்தாலும், பிள்ளைய பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அவருடைய மனதில் அல்லாஹுவினுடைய நினைவு மட்டுமே, இந்த மனைவியை எனக்கு அல்லாஹு தந்தான், இந்த குழந்தை எனக்கு அல்லாஹு தந்தான், அங்க முன்னாடி நிக்கிறது அல்லாஹ் தான், இந்த தொழில என் ரப்பு எனக்கு தன்னான், இப்படி நிக்கிறவருக்கு பேர் தான் தாக்கிர். ஆனா இந்த ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் சாதாரணமான ஒரு செய்தி தானே, ஒரே ஒரு நாள் நீயத்து வச்சு எந்திரிச்சு தொழலாம்ல. அந்த ஹதீஸ படிச்ச உடனே என்னுடைய மனோநிலையில வந்தது அப்படிதான், ஏன்னா பெருமானார் வாயால் சொல்லப்பட்டது. இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய அந்த தஃப்ஸீர்ல ஒரு ஆயத்துக்கு இது விளக்கம் எழுதும் போது எழுதுறார், ஒரே ஒரு நாள் முடிவு பண்ணி வீட்டுக்கார அம்மாவை எழுப்பி இந்த ஹதீஸ சொல்லியே நீ தொழுதுருவோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து அல்லாஹ் அப்படி சேர்த்து விட்டான் என்று சொன்னால் அதை விட பெரிய பாக்கியமே இருந்தும் கிடையாது. அதிக அதிகமாக புகழக்கூடியவர்கள் ஒரு தடவை இல்ல, எக்கச்சக்கமாக புகழக்கூடிய மனிதர்களில் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் என்று ஹதீஸ்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரார். அந்த மாதிரி இந்த மன்னிக்க கூடியது அப்படிங்கிறது இது ஒரு பழக்கம், இது ஒரு குணம். இதை நாம் கற்றுக்கொள்வதோடு நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த குணத்தை அவர்களுக்கு பழகி கொடுக்க வேண்டும். மன்னிப்பதனால் நீ குறைந்து போய்விட மாட்டாய். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அது எப்படியா வருது, பழி வாங்காம எப்படி விடுவது? அதையும் அல்லாஹு தஆலா சொல்றான், அப்படி விட்டுட்டு போறதில்ல. ஒரு மனோநிலை எப்படி இருந்தா அளவோட பழி வாங்குறது. போன வாரம் சொல்லும் போது சொன்ன இல்லையா, அவர் என்ன கேட்டாரு, 5 ராத்தல் கறியை வெட்டிடுவேன் நான் அந்த ஆள் கடன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா 5 ராத்தல் கறி உடம்புல இருந்து கழிச்சிருவேன் நான் ஒரு ஆள். நீதிபதியிட்ட தீர்ப்பு வந்தோம், நீதிபதி சொன்ன 5 ராத்தலுக்கு குறைஞ்சாலும் ஓங்கிலோ 5 கறி போயிடும், ஒரு கொஞ்சம் குறைஞ்சாலும் 1 ராத்தல் 5 கிலோ எடுத்துருவோம். அப்ப நம்ம கறி எடுக்கிறதுனா வேணாங்க. அப்படித்தான் பல பேருடைய மன்னிப்பு, அப்படி அல்ல, மனதால் மன்னிக்க கற்றுக் கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருவர் காலையிலோ மாலையிலோ எழுந்திருக்கிற போது அல்லது படுக்க போகிற போது தன்னுடைய மனதிலே யாரையும் குறித்து எந்த சஞ்சலமும் இல்லாமல், அவர் நைட்ல போகும்போது தூங்க போகும்போது நினைக்கிறார், இன்னைக்கு எத்தனையோ பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், அது யாருன்னு தெரியாது, சோ அன் சோ தெரிந்தே தவறு இழைத்தவர்கள் வேறு. தெரியாம ரோட்ல போகும்போது ஒருத்தன் குறுக்க வந்தான், சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்துட்டு அவன் நம்மளை திட்டுறான், நம்ம கரெக்டா வர்றோம், அவன் மாறி வந்துட்டு அறிவு இருக்கா ஒழுங்கா போனான் என்னங்கிறான். இது பெரிய வடுவாக இருக்கும். அது அவனுக்குள்ள பிரச்சனை என்னமோ தெரியாது நமக்கு. நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, ஒரு எங்கேயோ படித்த ஒரு ஒருத்தர் கதை எழுதியிருந்தார். ஒருத்தர் இதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போனார், டிரைவர் 5 மணிக்கு வர சொன்னார், அவன் 5:45 வந்தான், ஒரே கோபம், திட்டிகிட்டே இருக்கார் அவனை. கடைசியில் போகும்போது இன்னொருத்தன் குறுக்கு காருக்காரவன் தான், அவர் எதுவுமே சொல்ல டிரைவர் ரொம்ப கூலாக இருக்கார், குறுக்க வந்தான், அவன் தான் மாறி வந்தான், அவன் திட்டுறான், இவன் வாங்கிட்டு பேசாமல் சிரிச்சிட்டே போகிறான். எல்லாம் போய் ஏர்போர்ட்ல இறங்கணும்னு அந்தாலும் கேட்டான், காலையில நானும் திட்டினேன், இப்ப அவனும் திட்டினான், நீ எதுவுமே சொல்லலையே, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. உடனே அவர் சொன்னார், எங்க அப்பா ஒரு மூல மந்திரம் ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு ஒண்ணு, அந்த இதை வந்து நான் எப்போதும் அப்ளை பண்ணி பாத்துக்கிறது சில நேரங்கள்ல. என்னதுன்னு, குப்பை வண்டி டெக்னிக் ஒண்ணு. குப்பை வண்டி டெக்னிக்கா? அவர் பெரிய சிஇஓ மேனேஜர், ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல போற குப்பை வண்டி டெக்னிக்கான். ஆமா, அதாவது உலகத்தில் எல்லா மனுஷன்கிட்டையும் ஒரு குப்பை வண்டி உள்ள இருக்கும், சான்ஸ் கிடைக்கும் போது அடுத்த மேல கொட்டி விட்டுருவான். அது என்ன அப்படின்னா கோவம் தான். இப்போ அவனுக்கு என்ன கோபமோ வீட்டுக்காரிகிட்டே பிள்ளைகிட்டே தெரியாது. இப்போ ஏன் மேல அதை கொட்டிட்டான் அப்படின்னு சொன்னா, நான் அதை ரிசீவ் பண்றதுக்கு தெளிவா இருந்து நான் அந்த குப்பை தொட்டியை வாங்கிட்டேன்னா அதை முடிஞ்சா உங்கள்ட்ட காட்டுவேன், இல்லைனா வண்டியில காட்டுவேன், வேகமா பிரேக்கை கொஞ்சம் அடிப்பேன், இல்லை 6-2 குத்து குத்துவேன், இல்லை என் வீட்டுக்காரிகிட்ட போய் நான் இதை வெளிப்படுத்துவேன். அதனால எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நீ ஒரு காலமும் குப்பை தொட்டி ஆயிடக்கூடாது, அவங்க அழுக்கு அவங்களோட தள்ளிடணும், நம்ம ஏன் தூக்கிட்டு திரியணும் அதை. என்ன அழகான ஒரு சாதாரண என்னது நடைமுறை வாழ்க்கையில் தினம்தோறும் புரிகிற அளவுக்கு. எப்பா அப்படின்னா அது சொன்ன பின்னாடி அந்த பசங்க சொல்கிறாங்க, யாராவது வந்து ஏதாவது சண்டைக்கு வந்தாலே ஓ வண்டியை நீனே வச்சுக்க, எனக்கு வேணாங்கிறான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ வண்டியை நீனே வச்சுக்க, இங்க தட்டிட்டு போயிடாத, அது பெரிய பிரச்சனை, நான் தூக்கிட்டு திரும்ப அலையணும்ல. அது மாதிரி பெருமா அந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி தரான், மன்னிச்சு பழகுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்படி மன்னிக்கிறதுன்னு, தானாக அது வராது. ஏன்னா அல்லாஹ் இவ்வளோ நேமத்துகளை செய்து விட்டு உங்களை தினம் தினம் மன்னித்து கொண்டிருக்கிறான். அந்த பண்புல ஒரு பண்பு, ஒரு செகண்ட் ஒரு பண்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த மன்னிக்கிற காரணத்தினாலே நான் உங்களை மன்னித்து விடுவேன். ஏன் பண்பு நீ எடுத்துக்கிட்டியா, உன்னை நான் மன்னிக்கிறது தயார் என்ற நிலைக்கு இறைவன் வந்து விடுவான் என்கிற அழகிய ஒரு ஃபார்முலாவை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறான். சொல்லி தந்துட்டு அடுத்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத் லுஇனு ஃபித்துன்யா வல் ஆஹிரா லஹும் அஸாபுன் அதீம். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத், யார் ஒருவர் ஒரு கற்புள்ள இன்னும் ஒரு அறியாத பெண்களை இட்டு கட்டுகிறார்களோ, மூமினான பெண்களை, லுஇனு ஃபித்துன்யா, அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய லானத் இந்த உலகத்திலும் கிடைக்கும், வல் ஆஹிரா மறுமையிலும் கிடைக்கும். லானத் ரெண்டு இடத்துலையும் உண்டு, துனியாவுலையும் மறுமையிலையும். லஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல. இப்போ இதே ஆயத் கொஞ்சம் ஒரு 10 ஆயத்துக்கு முன்னாடி இதே ஆயத்து வந்திருக்கு, இதே மாதிரி இதே ஸ்டைல் அல்ல ஒரு ஆயத்தை சொல்றான், யார் அபாண்டமான இட்டுக்கட்டுகளை கற்புள்ள இன்னும் அபலை பெண்களின் மீது சொல்லுகிறார்களோ அவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும், அப்படி கொண்டு வராத பட்சத்தில் அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்படும், இட்டுக்கட்டினார் என்று கசையடி கொடுக்கப்படும். கசையடி கொடுக்கறதுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய ஷஹாதத், அவர்களுடைய சாட்சி அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டத்தை மேல சொல்லிட்டான். சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பழைய பார்த்த மாதிரி அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் யாராவது ஒரு பெண்களை பற்றி அப்படி சொன்னால் நீங்க உடனே மனதால் அதை நம்பக்கூடாது, ரெண்டாவது நீங்கள் வார்த்தைகளால் அவர்களிடத்தில் சொல்லணும் அப்படி இருக்காது, மூணாவது சொசைட்டியில் உங்களுடைய நடவடிக்கைகளால் இது போன்ற காரியங்கள் பரவ விடாமல் தடுக்கணும், இப்படி எல்லாம் எல்லாம் சொல்லிட்டான். இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அல்லாஹு தஆலா இந்த செய்தி இதோடு முடியுது, இந்த சாப்டர் திரும்பவும் பழசை ஞாபகப்படுத்துறான், யார் ஒருவர் அபலையான கற்புள்ள பெண்களின் மீது இட்டு கட்டுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் லானத் உண்டு. முஃபஸ்ஸிரீன்கள் வேத வியாக்கியானிகள் சொல்லுவார்கள், எழுதுகிறார்கள் கிதாபில், எந்த வார்த்தையுமே குர்ஆன்ல அல்லாஹ் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான், அது ஒரு புள்ளியா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டாட் ஒரு நுக்குத்தா வைக்கிறதாக இருந்தாலும், ஒரு பா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்ப்பதாக இருந்தாலும், அதற்கு பின்னே ஆயிரம் காரணங்கள் இருக்கும். ஏன்னா இது மனித வார்த்தைகள்ல படைத்த இறைவனுடைய வார்த்தை. மனித வார்த்தைகளிலே சாதாரணமா போற போக்கில் சொல்லிட்டு போலாம், ஆனா அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். மொத்த குரானுடைய அறிவும் சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு. மொத்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அறிவும் பிஸ்மில்லால இருக்கு. பிஸ்மில்லாவினுடைய முழு அறிவும் பாவுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த பாவுக்கு மட்டும் நான் 40 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு என்னால் தஃப்ஸீர் எழுத முடியும்னார் ஒருத்தர். அந்த பாவுக்கு மட்டும் 40 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு செய்திகளை குவித்து தர முடியும். அப்ப இவ்வளவு ஆழ அகலமான அறிவுள்ளவர்களால் அந்த குரானை விளங்கி கொள்ள முடியும். எடுக்க மாட்டேங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஏன் திரும்ப ரிப்பீட்டேஷன் இந்த குர்ஆன்ல மீண்டும் அபலை பெண்களை குறித்து நீங்கள் இட்டுக்கட்ட கூடாது என்று சொல்லுவதனுடைய காரணம் என்ன அப்படிங்கறத குறித்து இந்த ஏன் இரண்டாவது தடவை அல்லாஹு சொல்லணும். அதுல ஒரு எட்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஏன் அப்படின்னு இந்த ஆயத்துல நம்ம பார்த்தோம்னா ரெண்டு குணங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது அல் முஹ்சனாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி குர்ஆன்ல கேள்விப்படுவோம். அல் முஹ்சனாத் அஞ்சாவது சூராவினுடைய ஜுசுவினுடைய ஆரம்பத்தில் அல் முஹ்சனாத்னு வரும். ரெண்டாவது காஃபிலாத் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்றான். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆனுடைய அறிவே அதனுடைய வார்த்தை தளத்தில் தான். வெறும் தர்ஜுமாக்களை மட்டும் வைத்து குர்ஆனை நாம் எடை போட்டு விட முடியாது. அதனுடைய அந்த வார்த்தை நயங்கள் தான். இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் முஹ்சனாத் என்று சொன்னால் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொண்டவர்கள். முதல் வார்த்தை. இதுக்கு நிறைய விளக்கம் எழுதுறாங்க. ஒன்னாவது அந்த பெண் திருமணம் ஆனவராக இருத்தல். முஹ்சனாத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் திருமணம் ஆனவர். தன்னுடைய கற்பை தன்னுடைய அந்த இச்சையை பாலியல் இச்சையை தன்னுடைய கணவனால் தீர்த்து கொண்டவள். இது ஒரு. ரெண்டாவது அர்த்தம் அவள் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். மூணாவது அர்த்தம் அதுல அவள் ஒரு ஹுர்ராக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் வரிசைப்படுத்தி அதுல எழுதுகிறார்கள். அதுல முதலாவதான குணம் திருமணம் முடித்த பெண்ணாக இருப்பது. முஹ்சனாத் என்று சொன்னால் இந்த முஹ்சன் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்ன் அப்படின்னு சொன்னா கோட்டைன்னு அர்த்தம். தன்னை சுற்றி ஒரு மதில் சுவரை எழுப்பி கொண்டவள் அர்த்தம். நல்லா கவனிக்கணும். 2019 இந்த மாசத்துல தமிழ்நாட்டில் நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? 2019 குர்ஆன் என்ன பேசுகிறது அப்படி பாக்குறது தானே முறை. ஒரு முஸ்லிமுக்கு பெரிய பாடம், பெரிய பாடம். இதெல்லாம் நமக்கு விளங்கிச்சின்னு வச்சுக்கீங்களேன், ஒவ்வொரு தொழுகையிலும் அழாமல் இருக்க முடியாது. ஒரு ஜாங்கிரி சாப்பிடுற மாதிரி ஒரு மனுஷனாலும் குர்ஆனை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது. அதனாலதானே பெருமானார் தான் ஓதுவாங்க, அடுத்தவங்க ஓத கேட்பாங்க, இவங்க ஓத சொல்லிக்கோ. எப்படிலாம் இதுல கடந்து உருண்டு பிறண்டு எந்திரிச்சாங்க. என்ன ஒரே கயிறு, அல்லாஹுவோடு இணைக்கிற ஒரே கயிறு இந்த குர்ஆன் தான். பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள் ஹபுலுல்லாஹில் மதீன், அல்லாஹுவினுடைய அருவாத ஒரே கயிறு இந்த வேதம் மட்டுமே. ஒஹுவ சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான வாப்பாதை. ஒளி லா தஸீகு பிஹில் அஹ்வா, எந்த உண்மையான தேடுகிற இதயங்கள் இதை கொண்டு கண்டிப்பாக வழிகட்டு விடாது. ஒருத்தருக்கு ஆசை, இதுதான் யார் நூர், இதுதான் ஒளி. எப்படி பெருமானார் சொன்னார்களோ வானத்தில் நட்சத்திரங்களை மின்னுவதை போன்று மேலிருந்து மலக்குமார்கள் பார்க்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிற வீடுகளும் மனிதர்களையும் அல்லாஹ் இழங்க வைத்திருக்கிறார். இட் இஸ் எ லைட், ஒரிஜினல் லைட் இது. அப்ப இது எவன் பிடிக்கிறானோ, இந்த சத்தியத்தை எவன் தேடுறானோ, இதன் மீது உறுதியாக இருக்கிறான், ஒரு காலமும் வழிகட மாட்டான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் முஹ்சனாத் என்று சொன்னால் தங்களை தாங்களே ஒரு புரொட்டக்ட் பண்ணவங்க, பாதுகாத்து கொண்டவர்கள். இதுல நல்ல விளங்கும் நினைக்கிறேன். ஒரு அதிர்ந்து போன வாரம் பேசும்போது ஜும்மா பயன்ல சொன்ன, அதாவது வீட்டில் பாலை எங்க வச்சிருந்தாலும் பூனைக்கு தெரிஞ்சிருது. பூனை என்ன செய்யுது, சரி ஏறி குதிச்சு அங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து அந்த பாலை எப்படியாவது, சரி பால் பூனை குடிச்சிருமே அப்படின்னு மூடி போட்டு வைக்கணும். அந்த மூடியை தட்டி விட்டு அதுக்கு மேலே ஏறி குடிக்குது. குடிக்குதா இல்லையா? அதுக்கு மேல என்ன செய்யறான், இவன் ஏதாவது சட்டியை கவுத்துறான், அல்லது ஏதாவது செய்யறான், அல்லது தூக்கி பிரிட்ஜில் வச்சுக்கிறான், ஏதாவது செய்யறான். அந்த பாலை நீங்கள் பூனை இடத்திலிருந்து எப்படி பாதுகாக்கிறீர்களோ, அந்த பூனைக்கு எப்படிலாம் சுமல் இருந்து இந்த வீட்டில் பால் இருக்குன்னு தெரிஞ்சு வருதோ, அந்த பால் தான் உங்களுடைய மகள். பாதுகாப்பது உங்களுடைய கடமை. நல்ல அவர் அந்த சொன்ன உபமானம் இருக்க, சரியா, மிகச்சரியான ஒரு உபமானம். யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட். அதுக்கு புரொடெக்ஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் எடுக்க வேண்டியவர்கள் நீங்கள். எல்லாம் கடந்து போன பின்னாடி, ஆஹா இப்படி ஆயிடுச்சு, ஓஹோ அப்படி ஆயிடுச்சு, உலகம் அப்படி இருக்கே, வாட்ஸ்அப் இப்படி இருக்கே, ஃபேஸ்புக் அப்படி இருக்கே, அப்படின்னு சொன்னா அது கேட்க முடியாதுங்கிறதுனால தானே அது மேல குறைய போடுறீங்க. இப்ப அதுவும் ஒரு மனுஷன் மாதிரி, இல்லைங்க நான்லாம் அப்படிலாம் இல்லைன்னு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏன்னா நானும் கத்தி மாதிரி தானே, என்ன வெங்காயம் வெட்டலாம், ஆலையும் வெட்டலாம்ல, எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஆலையை வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு அந்த வாட்ஸ்அப் கேட்குது, அல்லது அந்த ஃபேஸ்புக் கேட்குது. என்னை ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன இருந்து எத்தனையோ பேர் நல்லதை எழுதி அடைஞ்சிக்கிறானே, என்னை ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டா அப்ப பதில் சொல்ல முடியாதே. அது வாயில்லா பிராணிங்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் தூக்கி அதுதலை ஓடுறீங்க. அப்ப உண்மையிலே நடக்க வேண்டியது என்ன சொல்லிட்டு, இது ஒரு ஃபர்ஸ்ட். ஒரு பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை, அல்லது ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரியை எந்த மாதிரி பாதுகாத்து அவருடைய கல்யாணம் திருமணமான காலங்கள் வரை காத்து கொடுக்கிறானோ, அது அவர்களுடைய முக்கியமான பங்கு. அதான் முஹ்சனாத் என்பதற்கு அர்த்தம். மற்றவர்களை பத்தி அல்லாஹ் பேசல, நல்லா விளங்கிக்கணும். இந்த ஆயத்துல யாரை குறித்து குறை கூறினால் அவர்களுக்கு இந்த தண்டனை அல்லது லானத் கிடைக்கும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு வரையறை. இவங்களுக்கு தான், இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான். சரி, சில பெண்கள் இப்படி இருப்பாங்க, கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க. சில பெண்கள்கிட்ட இயற்கையிலே இப்படி இருக்கணும் இருக்கும், கொஞ்சம் டக்குன்னு எடுத்தோடனே யார்ட்டையும் பேசக்கூடிய, அல்லது கொஞ்சம் சவுண்டா பேசக்கூடிய இந்த குணம் இருக்கும். ஆனா அந்த பெண் ஃபீ நஃப்ஸிஹி நல்லவளாக இருப்பார். அவள் உள்ள பார்த்தோம் அப்படின்னா குணரீதியாக ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா. ஆனா வெளியிருந்து பாக்குறவன் டக்குன்னு என்ன ஜட்ஜ் பண்ணிடுவான்னா, இவன் மோசமானவளா இருப்பாளோ, இப்படி ஒரு மாதிரி நடக்கிறாள என்ற எண்ணம் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட பெண்களை குறித்து சில பேருக்கு வருகிற அந்த நியாயமான காரணம் இருக்கிறது. நான் இதெல்லாம் ஏன் இவ்வளவு, அதாவது இவ்வளவு தெள்ள தெளிவாக பேசுகிறதுன்னா, அல்லாஹ்வை படைத்தவனை தவிர வேற யாராலையும் பேச முடியாது. நல்ல ஒரு செய்தி விளங்கிக்கணும், படைத்தவனை தவிர இந்த விஷயங்களை குறித்து பேசுவதற்கு வேறு யாருக்கும் உரிமையும் அருகதையும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு சொல்லித்தர முடியும். ஆண் வர்க்கத்திலிருந்து பார்த்தா அவங்களுடைய ஆளுமையை தான் பெண்கள் மீது திணிப்பார்கள். பெண்கள்ட்ட போய் கேட்டா ஆம்பளைங்க பூரா இப்படித்தான் மோசமானவங்கன்னு பேசுவாங்க. இன்னைக்கு பாக்குறோம்ல, இவங்களை கேட்டா அவங்க தான் குறை, இவங்களை கேட்டா அவங்க தான் குறை, இவங்க எல்லாரும் சேர்ந்து பெத்த அப்பன் ஆகி சரியில்லை, ஒரே வார்த்தையில முடிச்சிடறான், பிரச்சனை அதோட முடிஞ்சு போகுதுன்னு நினைச்சுக்கிறான். இல்ல, ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னாரு, அதாவது இது தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி சொல்றேன், நான் வந்து தப்சீருக்கு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருந்தேன், அப்போ அந்த ரொம்ப லேடிஸ் கம்மியாக வந்துருந்தாங்க, அப்போ யாரோ சொன்னாங்களாம் இது மாதிரி இது விபச்சாரத்தை பற்றி அஜித்து பேசிகிட்டு இருக்காரு, அதனால் லேடிஸ் யாரும் வரல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அந்த பெண்கள் பகுதியில் உள்ள செய்திகள் நமக்கு தெரிகிறதில்ல, இருந்தாலும் அவர் சொன்னது எனக்கு டக்குன்னு உடச்சிருச்சு, எனக்கு இடிச்சிருச்சு. இது அஜித்து பேசுறதில்ல, அல்லாஹ் பேசுறது, நல்லா விளங்கணும். இது வந்து இந்த ஒரு ஆயத்தை, ஒரு ஆயத்தில் இந்த 15 போன ரமதான்லேருந்து இந்த ரமதான் பேசக்கூடிய இந்த செய்தியை 15 நிமிஷம் வீட்டில் டிவி பார்த்தா இதை விட மோசமாக இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டிவியை போட்டு அத்தா அம்மா புருஷன் மொண்டாட்டி உட்காந்து பார்த்தா படு கேவலமாகவும் மோசமாகவும் அசிங்கமாக இருக்கு. இது அசிங்கம் இல்லை, இது படைச்சவன் சொல்லித்தருது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு. அவர் சொன்னோட எனக்கு ஒன்றும் புரியல, அஜித் வந்து நீங்க விபச்சாரம் விபச்சாரம் பேசுனீங்களா அதனால யாருமே வரலையா அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது, அல்லாஹ் பேசுறத கேட்டுதான் ஆகணும். இது பள்ளியாற்றல அஜித் பேசுறது இல்ல, குரான்ல அல்லாஹ் அவர் அஜித் ஓதுறாரு, அப்படின்னா தொழவே கூடாது. அது விளங்குதா? விளங்குது. சில பேருக்கு அப்படி புரியாம அத எதுவும், எதுல அசிங்கம் இருக்கணும் அல்லது எதுல இருக்கணும்னா, இது போன்ற குணத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணுமே தவிர, அடுத்து குறிப்பா பெருமானம் சொல்றாங்க உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க வைப்பாங்கிறாங்க. இதுனா என்ன, இதனுடைய வீரியம் என்ன, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு அடுத்த சைட்லையும் சொல்லித்தர சொல்லுது. அதனால தயவு செஞ்சு சகோதரிகள் தாய்மார்கள், இதை குறித்தான தப்பான பார்வை இல்லை, தெளிவான பார்வை. இப்ப இந்த பார்வைகள்லாம் வந்துருச்சு அல்லது வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு குரான்னா என்னன்னு விளங்காதவன் கூட என்ன சொல்றான், அரபு நாள் சட்டத்தை கொண்டாயாங்கிறான். கேட்கறானா இல்லையா? அவனுக்கு அது என்னன்னே தெரியாது, உடனே கழுத்து வெட்டியாங்கிறான். அதனுடைய சூட்சமம் விபச்சாரம்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, அதற்கு வேண்டிய சாட்சிகள் என்ன, அது எப்படி நிரூபிக்கப்பட வேண்டும், இது எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் அவனும் கேட்கறான் கொண்டாயா அப்படிங்கிறான், என்னன்னே தெரியாம. அவங்களுக்கு என்னன்னு தெரியுதுன்னா ஏதோ ஒரு வகையில் இதுல பாதுகாப்பு இருக்கு, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய தாய், நம்முடைய சகோதரிகள் பாதுகாக்கப்படலாம், அது மட்டும்தான் தெரியுது. அதனால இது வந்து விபச்சாரம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனாலே ஒட்டிக்கிறது அல்ல, இதனுடைய உண்மைகளை உள்வாங்க வேண்டும். ரெண்டாவது இதுல அல்லாஹ் ஒரு காரணம் சொல்றான் பாருங்க, அல் காஃபிலாத். இந்த காஃபிலாத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், எதுவுமே தெரியாத பெண்கள், அபலை பெண்கள். அபலை பெண்ணா என்ன தெரியுமா, திருமணம் என்பதை குறித்தான அல்லது இந்த மாதிரி செக்ஷுவல் நாலேஜ் என்பதை குறித்தான சிந்தனை கூட இல்லாத பெண்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு வரும், அதுக்கு பேர் தான் காஃபிலாத். ஹதீஸுகளில் வருது, அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடிக்கிற அந்த காலம், அதாவது 8-7 வயசு, தன் அவங்க அந்த வயசு தானே, அப்ப அந்த காலங்களில் பெரிய பிள்ளை ஆகிறது 9 வயசு, 8 வயசுல விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப அந்த ஹதீஸுகள் எழுதப்படுது, நீ அவரை கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல எனக்கு அவர் வேண்டாம் இவரை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்பாங்க. தெரியாது அவங்களுக்கு திருமணம்னா என்ன, சின்ன பிள்ளைங்க விளையாடும்ல, புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு, அப்பா அம்மா விளையாட்டுன்னு விளையாடுறாங்கல்ல, என்னன்னே தெரியாம. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய குழந்தைகள் இப்படித்தான் உருவாக்கப்பட வேண்டும், காஃபிலாத்துகளாக. நம்ம இன்னைக்கு செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதுல எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டா இவன் விளங்கிவான்னு நினைக்கிறோம், இல்லையே, தே ஆர் மூவிங் டு பிராக்டிக்கல். அது அந்த உண்மையை நம்ம விளங்குறதே இல்லையே, இதெல்லாம் இப்படி ஓப்பனா பேசிட்டா சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறோம், அது வல்ல. நாம் எதை தெரிய வைக்கணுங்கிறதே இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கு, இவ்வளவுதான் தெரிய வைக்கணும், இதுக்கு மேல இல்ல. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, உங்களுடைய குழந்தைகள் வயதுக்கு வந்து விட்டால், 7 வயதை கடந்துச்சுன்னா, ஆண் பெண் குழந்தைகளை பிரித்து படுக்க வையுங்கள், யாரோடும் தனியாக இருப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தந்தையை தவிர வேறு யாரோடும் இருப்பதற்கு அனுமதியே கிடையாது, அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு சொல்றானா இல்லையா, இன்னைக்கு பெரியவர்களுக்கு ஏற்படுகிற சீண்டல்களை விட குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சீண்டல், போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது போட்டிருந்தா, பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சீண்டல்களை விட ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சீண்டல் அதிகம். நம்ம பல நேரத்தில் நினைச்சுக்கிறோம், பையன் தானே எப்படி போறான், சின்ன பையனை கூப்பிட்டு, உங்களுடைய குழந்தைகள் சிதைக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியாது. இந்த மெடிக்கல் டேம்ல உள்ளவங்களுக்கு கேட்டு பார்த்தா எவ்வளவு கொடூரங்கள் நடக்கிறதுன்னு தெரியும். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளை உங்களோடு வையுங்கள், 7 வயசு ஆயிடுச்சா, பையனை பொண்ணை தனியா பிரிங்க, பிரிச்சு படுக்க வைங்க, தவப்பனை தவிர வேறு யாரோடும் இரவு கழிப்பதற்கு அனுமதி கிடையாது. அந்த பையன் 13 வயது வந்து விட்டால் ஒரு பெண்ணுடைய ஹுக்கும் அந்த பையனுக்கு, இஸ்லாமிய சட்டப்படி அம்ரது என்று சொல்லுவார்கள் அரபியில, 13 வயது மீசை முளைக்க ஆரம்பித்த ஒரு பையனுக்கு ஒரு மகரமான பெண்ணுக்கு என்ன ஹுக்குமோ அந்த ஹுக்கும் தான், எந்த ஆணோடும் அவன் தனித்து இருக்க கூடாது. ஒன்னு பெற்றோர்கள் இருக்கணும், அல்லது யாராவது ஜமாத்தில் இருக்கணும், அல்லது யாராவது ஒரு கூட்டம் இருக்கணும், இதுதான் நியாயம், இதைத்தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு 89% ஆண் குழந்தைகளுக்கு இப்படி பாலியல் சிண்டல் நடக்கிறது, இது இவனுடைய மனோநோய்களை பின்காலத்திலே வரவழைக்கலான்னு பேசிக்கிட்டே இருந்தா சொல்யூஷன் கிடைச்சிருமா? எந்த அளவு சொல்லித்தரணும் அதை இஸ்லாம் சொல்லுகிறது, அதனுடைய தண்டனைகள் என்ன, அந்த பயங்களை ஏற்படுத்துகிற செய்தி என்ன, அல்லாஹுவின் புறத்திலிருந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி பாதுகாப்புகளை நீங்கள் தேட வேண்டும், இதைத்தானே சொல்லிக் கொடுக்கணும். செக்ஷுவல் எஜுகேஷன் சொல்லி தந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த பையன் இன்றைக்கு அடுத்து வருகிற தலைமுறை விளங்கிய தலைமுறையாக ஆகிவிடும் பேசுறதுனால என்ன கிடைச்சிருச்சு, அனுபவிச்சு பாக்குறமே. இடையில எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஒரு கட்டுரையில ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தான், அவங்க எழுதியிருக்காங்க அந்த ஆத்தர், ஒரே ஒரு சட்டத்தை போடுவதனால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டினுடைய தலைமுறை காலிங்கிறான். அந்த ஆத்தர் எழுதும் போது, அந்த அம்மா எழுது, ஒரே ஒரு சட்டம், ஒரு கவர்மெண்டால ஒரு சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றான் இந்த எஜுகேஷன் துறையில, 25 வருஷம் டோட்டல் அப்படி அடுத்து வருகிற அந்த தலைமுறை அப்படி காலி, நடக்குதா இல்லையா? இதெல்லாம் விவரிச்சு சொல்ல வேண்டியதில்லை. டெய்லி போய் பேப்பரை படிச்சா படிச்சா இன்னைக்கு நம்ம உலகத்துல என்ன நடக்குதுன்னு, நான் மனிதர்களோடு வாழ்கிறோமா அல்லது மிருகங்களோடு வாழ்கிறோமா, அவன் எந்த சிந்தனையில இருந்து அப்படி செஞ்சிருப்பான். நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், ரொம்ப சிம்பிளா வாப்பா உமாவும் சேர்ந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வச்சு ஆனா முடிஞ்சு அந்த பையன் அவுளியா இஸ்லாம் சொல்லுகிறது. அதை தவிர இன்னொரு தீர்வு உலகத்தில் கிடையவே கிடையாது. அவனுடைய அந்த மென்டாலிட்டியை மாத்துறதுக்கு, அந்த அவனுடைய தேடலை திருத்துவதற்கு நீ என்னத்தை பேசினாலும் அவனுக்கு விளங்காது. அதுக்கு ஒரே தீர்வு, ரெண்டு பேரும் சேர்ந்து நோன்பு வச்சிட வேண்டியது வேற. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதுலதான் சொல்றாங்க, அல் காஃபிலாத், அது என்னன்னே தெரியாத மக்களை வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது போன்ற அந்த சிந்தனைகளே அவன் மனதில் பதியாத குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். இத ரொம்ப அருமையா இந்த ஆயத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு இஸ்ரேல இம்ப்ளிமெண்ட் பண்றான். இஸ்ரேல ஜூஸ் நம்ம நம்புறமோ இல்லையோ அல்லது நம்ம செய்யறோமோ இல்லையோ, இது நம்ம அல்லாஹ் இப்படி கரெக்டா சொல்லியிருப்பான்டா அப்படின்னு நமக்கு விளங்குதோ இல்லையோ, ரொம்ப தெளிவா விளங்கியிருக்கான். பூரா போர்னோகிராபிக்கல் இண்டஸ்ட்ரி அவன் தான் வச்சிருக்கான். அவன் நாட்டுக்குள்ள எதையுமே விடல, ஒரு பொம்பளை அப்படி இப்படி பாக்குறதுக்கு கூட அவன் விபச்சாரம் இருக்கு, வேறு வேறு வகையில பிரார்த்தல் இருக்கு. ஏன்னா அவன் திங்கிற வட்டியினுடைய சிந்தனையின் வெளிப்பாடு அது. அதுக்குள்ள நான் போல, ஆனா இது போன்ற சிந்தனை குழந்தைகளுக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நெறிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சொல்றது புரியுது, நம்மளுடைய பொறுப்பிலே நாம் வளர்க்கிற போது அந்த சூழ்நிலைகளை தராமல் இருப்பது, அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாமல் இருப்பது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே டிவியை பார்த்தோன்னே அந்த பிள்ளை கேட்குது இல்லை இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தாமல் காஃபிலாத் அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அதை வளர்த்து. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை, மூன்று பெண் குழந்தை, ரெண்டுன்னாங்க அப்புறம் ஒன்றுன்னாங்க. அந்த பொம்பளை பிள்ளைய நல்ல வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கங்களை கற்பித்து கல்விகளை கற்பித்து திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்துருவான். எவ்வளவு பெரிய வாக்குறுதி, எதுல கிடைக்கும் சொர்க்கம்னா? ஏதோ சும்மா கடை சிறக்கு போறப்ப வர்றப்ப வாங்கிட்டு போறதா? இல்லையே, இதுக்கு பின்னாடி நீ எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் எடுக்கணும், ஸ்ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹுக்கும் படைத்தவனுக்கும் நன்றாக தெரியும். அதனாலதான் பெருமானார் சொல்ல சொன்னான், ஒரு பிள்ளைய வளர்க்க சொல்லுங்க, அதுக்கு இஸ்லாமிய அறிவு கொடுக்க சொல்லுங்க, பொது அறிவு கொடுக்க சொல்லுங்க, அதை திருமணம் முடிக்கிற வரை பாதுகாப்பாக ஆக்கி திருமணம் முடிக்க சொல்லுங்க. அவர்களுக்கு இந்த உலகத்திலே லானத் உண்டாகும், மறுமையிலே லானத் உண்டாகும். இந்த உலகத்தில் அவர்கள் ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்படுவார்கள், நாளை மறுமையில் சுவனத்தை விட்டு தூரமாக்கப்படுவார்கள். லானத் அப்படின்னு சொன்னா அர்த்தம் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகுவது. மல்ஊன், யாரு? ஷைத்தான் மல்ஊன், அல்லாஹுவினுடைய ரஹமத்தை விட்டு துரத்தப்பட்டவன். அந்த நிலைமை ஏற்படும். உலகும் அதாபும் அதையும், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு. இந்த ஆயத்துல சொல்லும் போது சொல்றாங்க, இந்த ஆயத் அல்லாஹ் தன்னுடைய நீதத்தை பறைசாற்றுவதற்காக வேண்டி, இந்த சொல்லப்பட்ட சட்டங்களை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி கடைசியில அல்லாஹ் இந்த ஆயத்தை வைக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா அவர்களை குறித்து இந்த ஆயத்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய கருத்து. இந்த ஆயத்து இறங்கியதே அன்னை ஆயிஷா அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு எதிராக இவர்கள் பேசினார்களோ அவர்களுக்கு லானத் தான் என்று சொல்லுவதற்கு ஒண்ணு. ரெண்டாவது, நபிமார்களுடைய மனைவிகளை குறித்து இந்த ஆயத்து பேசுகிறது, இது ஒரு வகையான கருத்து. இதை இப்னு அப்பாஸ் போன்ற அந்த பெருமக்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்னா நபிமார்களுடைய மனைவிகள் மிக பரிசுத்தமானவர்கள். எப்படி நபி பரிசுத்தமானவரோ நபியினுடைய மனைவியும் பரிசுத்தமான. அந்த பரிசுத்தத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்னு சொல்றாங்க. மூணாவது கருத்து, ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மூமினான பெண்களையும் குறித்து இந்த ஆயத்து சொல்லுகிறது. போகிற போக்கில் ஏதாவது ஒரு பெண்ணை கை நீட்டி இவள் நல்ல வழியில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு ஆண் கடந்து போய்விட முடியாது. அப்படி ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு இஸ்லாம் விரும்பவில்லை. அப்படி ஒருத்தன் கை நீட்டி சொன்னான்னா உடனே அவனை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு 80 கசையடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லுகிற அர்த்தம். இப்ப இதெல்லாம் ஒரு நாலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இதே செய்தியில் சொல்லிவிட்டு சொன்னான், அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். நாலாவது ஆயத்தில் இந்த ஆயத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உலகத்திலையும் தண்டனை மறுமையிலையும் தண்டனை. இது என்ன அப்படின்னு எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். நாலாவது ஆயத்தில் சொன்னது யார் அப்படின்னு சொன்னா அந்த சஹாபா பெருமக்கள் மன்னிப்பு கேட்டார்களே, பெருமானார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த கசையடியும் வாங்கிக்கிட்டு சஹாதத்து மறுக்கப்பட்டு அதுக்கு மேல ரசூல்லாவினுடைய அந்த தர்பாரில் நின்னாங்களே ஹசான் பின் சாபித், ஹம்னா பின் துஜஹஷ், அதே மாதிரி இந்த மூன்று பேருக்கும் அல்லாஹு கொடுத்த வாக்குறுதி, அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். அதுதான் அங்க. இங்க யாருன்னு கேட்டா திரும்ப மன்னிப்பே கேட்காம, இது இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடந்துருச்சு, நடந்தாலும் பரவாயில்லைன்னு எவர்கள் இருந்தார்களோ, அப்துல்லா பின் உபை பின் சலூன் முக்கியமானால், அப்துல்லா பின் உபை முனாபிக்களுடைய தலைவர், அவர்களை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். என்ன மேதை எல்லாத்தையும் சொல்லியாச்சு, மன்னிக்க கூடியவங்கள மன்னிச்சாச்சு, அடுத்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற நடக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்தம்மா பரிசுத்தவான்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப அதுக்கு அடுத்த நிலையில அவங்க அத்தா காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதையும் அந்த இடத்துல களைச்சாச்சு, அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு மனிதர்களுக்கு கியாமத்து நாள் வரை உள்ள மக்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துறான். நீங்க நினைச்சுக்காதீங்க அல்லாஹ் இப்படி எல்லாத்தையும் விட்டுருவான் போல்க்குன்னு, இல்ல இல்ல, யார் எப்படி நடந்தார்களோ அந்த நடவடிக்கையிலே கொஞ்சம் கூட மாறுபடாமல் பிடிக்க கூடியவன் அல்லாஹ். எப்படி யார் எப்படி நடந்தார்களோ அந்த நடவடிக்கையில் கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல் பிடிக்கக்கூடியவன். அங்க மன்னிப்பு கேட்டா அவனை விட்டோம், நான் மன்னிச்சுட்டேன்ட்டோம், அடியை வாங்கிக்கிட்டாங்க, ஹுக்கும நிறைவேற்றியாச்சு, முடிஞ்சு, அவங்க இனி சொர்க்கவாதி. ஆனால் எதுவுமே செய்யாம திமிருத்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான்னு நீங்கள் பணவு பகல் கனவு கண்டுவிட வேண்டாம். எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லலாம். அதனால அவர்களுக்கு இந்த உலகத்திலும் லானத், மறுமையிலும் லானத். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது குஃப்ரை குறிக்கும். இந்த லானத் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, எப்படி ஷைத்தான் காஃபிராக ஆனானோ அதே மாதிரி இந்த லானத்துங்கிறது இறைவனை மறுத்ததனுடைய அந்த தண்டனையை குறிக்கும். ஏன் என்று சொன்னால், இந்த ஆயத்து இறங்கிய பின்னாலும் கூட நபியினுடைய மனைவியை குறித்து யாராவது தவறாக பேசினால், இன்றைக்கும் ஷியாக்களுடைய சில கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, அன்னை ஆயிஷா தவறானவர், இன்னைக்கும் இப்பையும் வச்சிருக்காங்க ஷியாயி என்று சொல்லுகிற அந்த ஷியாக்களுடைய இந்த ஈரானிய அந்த பிரிவுகள் இருக்குல்லவா, அங்க இருக்காங்க இல்லையா, அதுல பல பிரிவுகள் ஷியால உண்டு. இன்னைக்கு இருக்கக்கு போராஸ் அவங்க எல்லாம் அதுல இருந்து வர்றாங்க. இந்த ஷியாவினுடைய ஒரு கொள்கை இன்னைக்கும் என்னன்னா, அன்னை ஆயிஷா சோரம் போயிட்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த கொள்கையை இன்றைக்கும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு பின்னால் இதை வந்து இமாம் ஜமஷரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஜாருல்லாஹி ஜமஹரி தன்னுடைய தப்சீரான கஷாப்ல எழுதுறாங்க, இதற்கு பின்னேயும் அன்னை ஆயிஷாவின் மீது யாராவது இப்படி ஒரு சிந்தனையை கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த ஹுக்குமுக்குத்தான் இலக்காகுவாங்க, அவர்கள் காஃபிராகத்தான் மரணிப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு பரிசுத்தமானவர் என்று இறக்கியதற்கு பின்னால் அந்த பொம்பளைய மறுக்கல, அல்லாஹுவினுடைய அவன் வேதத்தை மறுக்கிறான். அல்லாஹுவினுடைய வேதத்தை மறுத்தால் அவன் காபிராக தவிர வேறு எந்த நிலையிலும் மரணிக்க முடியாது என்ற சட்டத்தின் காரணமாக அவர்கள் அப்படி மரணிப்பார்கள் என்ற செய்தியை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இரண்டாவது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, இஷ்தனிபு சபஅல் மூபிகாத், பெரிய பாவங்களான ஏழை உங்களுடைய வாழ்க்கையில் மிக கவனமாக தவிர்ந்து கொள்ளுங்கள். பெரிய பாவம், பெரிய பாவம் என்ற பட்டியலில் நமக்கெல்லாம் தெரியும், முதலாவது ஷிர்க், இறைவனுக்கு இணை வைக்கிற அந்த பாவம், அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சஹர், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ரெண்டு கிதாபுகளையும் பதிவாயும். சஹர் என்று சொல்லக்கூடிய இந்த அடுத்தவர்களின் மீது வைக்கக்கூடிய இந்த செய்திகள் இருக்கிறது, அந்த சஹர் சூனியம், அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய பாவம். அடுத்தவர்களுடைய சிந்தனை ரீதியாக உடல் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுத்துகிற அந்த ஊண்டிங் இருக்கிறதே, அது மிகப்பெரிய பாவம். இரண்டாவது, மூணாவது, கத்தலுன் நஃப்ஸல்லதி ஹரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக எந்த உயிரையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், அநியாயமாக எந்த உயிரையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஹஜ்ஜிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பல பாடத்தை நடத்தணும். உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு பல பாடம் ஹஜ்ஜில உண்டு. வெறும் இஹ்ராம் கட்டுறது மட்டுமல்ல, ஒரு முஹரிம், ஒரு இஹ்ராம் அணிந்தவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்துல அவர்கள் போகிற போக்கில் அங்க இருக்கக்கூடிய புள்ள புடுங்கினாலும் கூட அவர் தலை தவறிழைத்த குற்றத்திற்கு ஆளாகுவார், அவர் அதற்கு பகரம் கொடுக்கணும்னு எழுதுவாங்க. புல்லு அது ரோட்ல போகும்போது அதை எதையாவது இப்படி புடுங்கி போடுறது இருக்குல்ல, தான் முடிய கூட தான் புடிங்க முடியாதுன்னு எழுதுவாங்க. ஒருத்தர் ஒம்படியா என்ன செய்யறாருன்னா இப்படி உட்கார்ந்து மண்டையை தேய்க்கிறாரு, நாலு முடி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் அவர் குர்பானி கொடுத்து அதை நிறைவு செய்யணும். அவ்வளவு அமைதியாக இருந்து பழகுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த ஹஜ். சும்மா அப்படியே போ நாங்களும் போயிட்டு வந்துட்டோம் இல்ல இல்ல, இப்படி உருட்டி எடுக்கும் போது முடி வந்துச்சுனாலும் ஹுக்கும் வேற. அப்ப இஹ்ராமினுடைய காலத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அதே நிலையில் ஒரு மனிதன் அநியாயமாக ஒரு உயிரை கொல்லுவது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு செயல். அது அல்லாஹுவினால் வெறுக்கப்பட்ட மிகப்பெரிய பாவங்களிலே ஒன்று. மூணாவது அக்லுர் ரிபா, நாலாவது அக்லுர் ரிபா வட்டியை சாப்பிடுவது. அது எந்த வகையில் வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது உங்களுடைய ஈமானை செல்லாக அரித்துவிடும், எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி. அதனால அந்த விஷயங்களிலே ஒரு மூமின் மிக கவனமாக இருந்து அதை தடுத்து கொள்ள வேண்டும். வட்டியினுடைய பொருள் ரீதியான உணவுகளை எந்த காலத்திலும் சாப்பிடக்கூடாது. அதில் ஏற்கனவே சட்டம் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் அப்படி விருந்துக்கு அழைத்தாலும் கூட அவர் முழுக்க முழுக்க வட்டியினுடைய உணவு தர அந்த விருந்தை தவிர்க்கிறதுல தப்பே கிடையாது. அந்த இடத்துல நான் நோன்பு வச்சிருக்கேன் பொய் சொல்றது தப்பே கிடையாது. ஒருத்தர் கூப்பிடுறாரு வேற ஏதாவது இதாயிருன்னா ரொம்ப ஜென்டிலா நான் நோம்புங்க ஒன்றும் சாப்பிடும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அல்லான்னு அதை விட்டு வெளியே வந்துடுறது மிக அவருக்கு சால சிறந்ததாக இருக்கும். நான்காவது அஞ்சாவது அக்லு மாலுல் எத்தீம், எத்தீமான அடிமை அதாவது எத்தீமான பொருட்களை அந்த குழந்தைகளுடைய அனாதை குழந்தைகளுடைய பொருளை சூறையாடி சாப்பிடுவது. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பொருட்களை சாப்பிடுவதும் பெரும் பாவங்களிலே கொண்டு வந்து சேர்க்கும். ஒத்தவல்லா யோமஸ்ஸஹ, போருடைய நேரத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது. போர்ல எல்லாரும் நின்று இருக்கும்போது அல்லாஹுக்குன்னு போய் அங்கிருந்து புறமுதுகு காட்டி ஓடுவது. கடைசியாக ஏழாவது பாவத்தை சொன்னார்கள் கதுஃபுல் முஹ்சனாத். கதுஃபுல் முஹ்சனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், அநியாயமாக அபலை பெண்களின் மீது இட்டு கட்டுவது. ஏன்னா ஊருக்கு இழிச்ச வாயம் மாதிரி அந்த பெண்கள் தான் ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு. சில உண்மைகள் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னோம், ஏ அல்லாஹு தாலா வந்து கணவனின் மீது லானத்தையும் பெண்ணின் மீது கோபத்தையும் கேட்குமாறு சொன்னான் அந்த ஆயத்தில் மேலே. ஒரு கணவன் மனைவி ஒரு கணவன் தன் மனைவியின் மீது குற்றச்சாட்டு வைத்தால் நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, அந்த கணவனே நான்கு சத்தியம் பண்ணணும், அந்த மனைவியே நான்கு சத்தியம் பண்ணணும், அஞ்சாவது சத்தியத்தில் கணவன் சொல்லணும் அல்லாஹுவினுடைய லானத்தின் மீது இறங்கட்டும்னு, அந்த மனைவி சொல்லணும் அஞ்சாவது சத்தியத்தில் அல்லாஹுவினுடைய கோபம் என் மீது இறங்கட்டும்னு சொல்லணும். அதுக்கு அழகா விளக்கம் எழுதியிருந்தாங்க, என்ன காரணம் என்று கேட்டால் அல்லாஹுவினுடைய கோபம் அவருக்கு இலக்காகுவதற்கு காரணம் அந்த ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரியும். தப்பு நடஞ்சா இல்லையாங்கிறது கணவனுக்கு தெரியுதோ இல்லையோ ஊருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அந்த அந்த சீக்ரசி யாருக்கு அந்த உண்மை தெரியும்னா அந்த அம்மாவுக்கு தெரியும். அல்லாஹுக்கு ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு மறைப்பவரை ஒரு காலமும் பிடிக்காது. அதனாலதான் அவர் கோபத்திற்கு இலக்காகுவார். முதோ சூறால சூரத்துல் பாத்தியால் அல்லாஹ் சொல்லுவான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலஸ்ஸாலின், அல்லாஹுவினுடைய கோபத்திற்குள்ளான ஒரு வழியும் அல்ல. யகூதிகளுடைய வழி சத்தியம் தெரியும் மறைச்சான். ஹதீஸ்களில் வரும் நிறைய செய்திகளை குறித்து பெருமானார் சொன்னாங்க, இவங்க எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் அல்லாஹ் ஏமாத்திடலான்னு பார்த்தான். நிறைய செய்திகளை பெருமானார் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த விஷயத்துல குறிப்பாக அல்லாஹு தஆலா வரிசையாக பேசிக்கொண்டு வருகிற போது காசு குறித்து இடையில ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிட்டான். இதுக்கு ஒரே ஒரு இமாம் விளக்கம் எழுதியிருக்காரு, முன்னால் உள்ள ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் டூ ஆயத். ஏன்னா மேலிருந்து ஒழுக்கமா எல்லாம் பேசிட்டு வந்தான், நீங்க அப்படி யோசிக்க கூடாது, அப்படி பேசக்கூடாது, அந்த சூழ்நிலையை பரப்பக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு திடீர்னு சொன்னா நீங்க வந்து யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீங்க, காசை கொடுங்க, காசு கொடுக்க மாட்டேன்னு அப்படி சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல எல்லாம் சொல்றான் யாரின் மீதும் இட்டு கட்டாதீங்க. ஏன் இந்த இடையில ஒரு செருகல்? அந்த ஒரு இமாம் அதுக்கு அழகா பதில் எழுதியிருக்காரு, எந்த காரியங்களாக இருந்தாலும் மனிதனுடைய பாவங்களை நோக்கி தள்ளுகிற காரியங்களில் அல்லது இவனுடைய எந்த நடவடிக்கையிலுமே குறிப்பாக ஒரு விஷயம் இலையோடி இருக்கும், அவனுடைய வாழ்வாதாரம். இதுல இந்த இதுல கிடைக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு ஹராமுக்கு போறான் அப்படின்னு சொன்னாலே நிர்பந்தமாக இருக்க வேண்டிய வாழ்வாதாரம் இலையோடி இருக்கும், அவனுடைய பொருளாதார ரீதியான தேவை அல்லது ஏதோ ஒன்று அவனை சார்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு கருப்பொருளாக ஆகிவிடும். அதனால அதை குறித்தாக அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே விளக்குகிறான். என்ன இன்றைக்கு உணவு அல்லது வாழ்வாதாரம்னு வரும்போது மனுஷன் எல்லாத்தையும் விட்டுறான். தன்னுடைய தேவைன்னு வரும்போது எப்பா இஸ்லாத்தை கொஞ்சம் அங்கிட்டு வை, அப்புறமா பார்த்துக்குவோம். இப்ப இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு ஊழல்கள், இவ்வளவு கொடுமைகள் நடப்பதற்கு ஒரே காரணம் ஒரே ஒரு ஜான் வயிறு தான். இது இல்ல, இந்த பசியும் இல்லைன்னா அவன் பெரிய சாமியார் மாதிரி அல்லது வந்து பெரிய அவளியா மாதிரி ஒரு துண்டை போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இந்த ஒரு ஜான் வயிறு இது எல்லாத்தையும் இவனை செய்ய வைக்குது. அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல அந்த இமாம் அவங்க அழகா எழுதும்போது எழுதிருந்தாங்க, அல்லாஹு தஆலா நம்மள்டே பொருளாதாரத்தை கொடுத்துட்டு திரும்ப நம்மள்ட்ட இருந்து கடன் கேட்கிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் எவர்னு கேக்குறான். சொத்து யாரோடது? அவனோடது. இருக்கிறது வரையும் அவன் தான் கொடுத்தான், மௌத்தா போன பின்னாடி அவன் தான் எடுத்துக்க போறான். இந்த முழு சொத்துக்கும் எப்போதுமே ஓனர்ஷிப் யாருக்குன்னு அல்லாஹ் மட்டும்தான். இவர் இடையில வந்து போற ஆறு இவர்கிட்ட அல்லாஹ் சொல்றான், நீங்க கொஞ்சம் கடன் அல்லாஹுக்கு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அழகிய முறையில் அதற்குரிய கடன் பகரத்தை தருவான். ஏன் அந்த கடன் பகரம் என்ன, கடன் என்ன, நீங்கள் அடுத்த மனிதர்களோடு கொடுத்து வாழ வேண்டும். நீங்கள் கொடுக்காமல் வாழ்வது சமூகத்தில் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப இந்த பொள்ளாச்சி இஷ்யூ எடுத்துக்கிட்டா எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் கடைசியில் அடிநாதமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், இதை வச்சு ஒரு பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் நடந்துச்சு, மற்றதெல்லாம் போயிடுச்சு. இதை வச்சு பல கோடி ரூபா ஒரு ஆளுங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் அவன் மெயினா பாக்குறது. சும்மா சுகம் மட்டுமல்ல, வாட் இஸ் தி எர்னிங்ஸ், அங்கதான் கடைசியில போய் நிக்கிறான். நேற்று டீக்கு பஞ்சாயத்து அடிச்சுட்டு இருந்தவன் இன்னைக்கு பங்களாவோட காரோட திரியறான் அப்படின்னு சொன்னா இதற்கு பின்னே இருந்து சில இன்கம்ஸ் போதா இல்லையா? இப்ப அதனால அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் கொடுக்கிற போது அழகிய முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் அது நிறைய நேரங்களில் இது போன்ற காரியங்களிலே உங்களை இட்டு செல்லும். அது மானக்கேடான காரியங்களுக்கு கொண்டு போவதற்கு இந்த பொருட்கள் காரணமாகிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல மிக லேசாக சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அதோடு சேர்த்து கிதாபுகளில் எழுதும் போது எழுதுவாங்க, குழந்தைகளை அந்த வளர்க்கிற நிலைமையில பெண் குழந்தைகளிடத்திலே அனுமதி இல்லாமல் திருமணம் முடிக்க கூடாது. இது இஸ்லாமிய சட்டம். பெண் குழந்தைகளிடத்துல ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு தந்தை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல போய் பெண் குழந்தைகிட்ட அவங்க வீட்டுல கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண் குழந்தை இடத்திலே நான் இவரை உனக்கு திருமணம் முடிச்சு தரப்போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்ப இந்த புள்ளை எப்படி பதில் சொல்லும், இந்த பிள்ளையினுடைய சம்மதம் எப்படி? இப்ப எல்லா பெற்றோர்களும் போய் தன்னுடைய மகள்கிட்ட கேட்ட உடனே, சரியா பாப்பா பையனை போட்டோ காட்டுங்க நல்லா இருக்கானா, நானே செலக்ட் பண்ணிடுவாப்பா, நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இல்லை இன்னைக்கு வேற செலக்ட் பண்ணியாச்சு, அல்லது இந்த பாரு நான் இவர் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறா, பெத்து இவர் எல்லாத்தையும் இவர் தான் பேர் வைப்பாராம், இவர் காசு கொடுப்பாராம், இவர் வளர்ப்பாராம், இவர் படிக்க வைப்பாராம், இவர் எதெல்லாம் நல்லதுன்னு இருக்கோ தான் பிள்ளைக்கு செஞ்சு கொடுப்பாராம். இந்த திருமணம் வருகிற நேரத்தில் அந்த அம்மா கேக்குமா, ஏன் வாழ்க்கையை டிசைன் பண்ண, ஹூ இஸ் தி அத்தாரிட்டி, இதெல்லாம் எதை கழட்டிட்டு அடிக்கிறதுன்னு தெரியல. இஸ்லாம் சொல்லுது பாருங்க, என்ன அழகா பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு பெண்ணிடத்தில அனுமதி கேட்கிற போது அந்த அம்மா அமைதியாக இருப்பதுதான் அந்த பெண்ணின் சம்மதம். அவள் ஏதாவது பேசினாள் என்று சொன்னால் பெண் ஒழுங்காக வளர்க்கப்படவில்லை என்று அர்த்தம். இது அப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா அப்படின்னு எதையாவது பேசுனா நிலைமை கொஞ்சம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே she treated something அப்படின்னு அர்த்தம். இது நான் சொல்லல, இஸ்லாம் சொல்லுது. ஒரு பெண்ணினுடைய அனுமதி அமைதியாக இருப்பது, இஸ்தியகான் என்பது அனுமதி என்பது வாங்கப்படாமல் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. ஒரு தந்தை கேட்டால் அந்த பெண் அமைதியாக இருந்தா அப்படின்னு சொன்னா அவருடைய ஒப்புதலின் அங்கீகாரமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இரண்டாவது, போற போக்குல நீங்க கெட்டுவீங்கன்னு சொல்லல. பெருமானார் அழகிய ஒரு ஹதீஸ் எப்போதுமே சொல்லுவாங்க, வேற இந்த வார்த்தை உலகத்துல எவனுமே சொன்னது கிடையாது. இந்த ஹதீஸ் இதை படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்கேன், இது எப்படி ஏன் இதை இப்படி பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு விளங்கவே இல்லை. ரிக் என்ற வார்த்தைக்கு அடிமைத்தனம் என்ற அர்த்தம். பெருமானார் சொன்னாங்க, கல்யாணம் என்பது ஒரு அடிமைத்தனம், அந்நிக்காஹு ரிக்குன், அடிமைத்தனம். ஃபல் யந்துர் அஹதுக்கும் அம்மை யதஉ கரீமதஹு, உங்களிலே ஒருவர் தாயோ தந்தையோ தன்னுடைய கண்ணான மகளை எங்கு வைக்க போகிறார் என்பதை 1 to 9 தடவை யோசித்துக் கொள்ளட்டும். அந்த இடத்துல உங்க பொம்பளை பிள்ளைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, கண்ணாக பொண்ணாக மிக உயர்வாக உங்களால் வளர்க்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த கண்ணியத்தை எங்க வைங்க அப்படிங்கறத 1 to 9 தடவை யோசித்து நீங்கள் இறங்கவும். இரண்டாவது, இஸ்லாமிய அடிப்படையில இஸ்லாமிய சட்டங்கள்ல குஃபு என்ற ஒரு தனி பாடமே உண்டு. நிறைய விஷயம் வந்து என்ன கேப்புன்னு தெரியல, அந்த ஜும்மால அந்த அரை மணி நேரத்துல நம்மளால சொல்ல முடியாததுனால நிறைய செய்தி போயிருது. இஸ்லாமிய அடிப்படையில குஃபு என்ற ஒரு சட்டம் உண்டு. அஜத்துமார்கள்ட்ட கேட்டா அழகா சொல்லுவாங்க, அது தனி பாடம். ஜோடி பொருத்தம் பார்க்கணும். இஸ்லாமிய அடிப்படையில ஒரு பெண்ணை தன்னுடைய மருமகனார் தேர்ந்தெடுக்க, ஒரு தன்னுடைய மகளுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க, அல்லது கணவன் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப ரீதியான ஜோடி பொருத்தம், அப்புறம் அந்த பெண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் சரியா வருமா, ரெண்டு பேருக்கும் குடும்ப ரீதியாக இவர்கள் ஒழுங்காக வருவார்களா என்று அதுக்கு பல ஷரத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண பின்னாடிதான் நீங்கள் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நிலைமை. அப்புறம் வந்து கவுன்சிலிங் சென்டர்ஸ், தலாக் சென்டர்ஸ், அது குறித்தான அதற்கு பின்னுண்டான யோசனைகள். அல்லாஹ் வந்து இந்த சமூகத்திற்கு எவ்வளோ கிஃப்ட் நமக்கு தந்திருக்கான், நாம் தான் அதை விளங்காமல், அதை உள்வாங்கிக் கொள்ளாமல், அதை விட்டு வெகு தூரமாக போகக்கூடியவர்கள் நாம் தான். அதை விளங்குகிற அறிவை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் இந்த சூராவின் மூலமா. இதை கேட்டு கேட்டு அப்புறம் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. பல டொமஸ்டிக் இஷ்யூஸ், பல விஷயங்கள் காதுக்கு வருது. இந்த விஷயத்தின் மூலமாக பிரயோஜனம் அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அல்லாஹ் இந்த செயலை நம்மளிடத்திலிருந்து கபூல் செய்து கொள்ளணும். இந்த ஆயத்து, இந்த சூறாவின் மூலமாக இதை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் இந்த தஃப்சீர் வகுப்பின் மூல எத்தனையோ பேர். சொல்றதுக்கு விரும்பல, எல்லாம் ஒருத்தரம் சொல்றாங்க, பதிவு பண்றாங்க, செய்திகள் வருகிறது. அதனால நமக்கு சொல்யூஷன் உலகத்தில் அல்லாஹ்வினுடைய வேதங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எங்க போனாலும் போய் முட்டி திரும்பி வருவோமே தவிர தேர் இஸ் நோ செகண்டரி. என்ன, படைத்தவனை தவிர படைப்புகளை குறித்து நன்றாக விளங்கியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால தாய்மார்கள் சகோதரிகளை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், விபச்சாரம் என்று அந்த சொல்றதுனாலலாம் ஒன்றும் ஆயிட போறதில்லை. நாம் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிற சொல்கள், இதை கேட்பது, இதை படிப்பது, இதை ஓதுவதற்குத்தான் நன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை உள்வாங்கி இதை மறைமுகமான வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு இதை எப்படி ஊட்டணுமோ அப்படி ஊட்டி அவர்களை எல்லா வகையிலும் பாதுகாத்து வைப்பதுதான் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்தில் அல்லாஹு சொல்லிவிட்டு அதில் சில விளக்கங்கள் மட்டும் இருக்கு. இதுக்கு அடுத்து தான் முக்கியமான நகர்வுக்கு அல்லாஹு போகிறான். இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கிற வாட் இஸ் த டோசேஜ் ஆஃப் மெடிசின். இப்போ பிரச்சனையை பூரா அல்லாஹ் சொல்லிட்டான், சொல்லிட்டு இதிலிருந்து தனி மனிதனும் குடும்பமும் சமூகமும் பாதுகாக்கப்படுவதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் தேவைன்னு அடுத்து புட்டி 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 புட்டின்னு சொல்யூஷனை நோக்கிய நகர்வுகளை இந்த சூரா முழுக்க சொல்லுகிறது. ஆக இதை உள்வாங்குகிற, சிந்திக்கிற, அதன்படி செயல்படுகிற நல்ல சிந்தனைகளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்து இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நோன்புல உள்ள அந்த சகோதரர்களுக்கு ஏதாவது கொடுப்பது, போன நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தது.
போன வாரம் வரையும் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் கிட்டத்தட்ட ஒரு 41,000 ரூபா வரையும் வசூல் ஆயிருக்குன்னு இஸ்மாயில் சொன்னாங்க. 41,000 43 அப்புறம் இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க சில பேர் ஒரு 17,000 ரூபா ஒருத்தர் 10,000 ரூபாயும் அப்புறம் ஒருத்தர் ஒரு 7,000 ரூபாயும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு 17,000 ரூபா இந்த வாரம் சேர்ந்துருக்கு. அப்போ 43 ஒரு 17 60 ஆயிடுச்சு. அஜயா சொன்னாங்க ஒரு 50 ஃபேமிலிக்கு முதல்ல கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2,000 ரூபா மேனிக்கு வச்சா எவ்வளோ வரும்? 50 ஃபேமிலிக்கு 1,00,000 ரூபா. சரி, நம்ம இருக்கிறத டிவைட் பண்ணி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட் அவுட்டு ஆஜியார் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சில அடுத்த வாரம் வச்சுக்கோமா. இஸ்மாயில் வச்சு வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு மகளை உடனே வந்து. சில அடுத்த வாரம் ஒரு முடிவு பண்ணி நம்ம வந்திருக்க தொகையை வச்சு ஒரு கட் ஆஃப் டேட் கூட வச்சுக்கலாம். இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு வச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2,000 ரூபா இல்லைன்னா ஒரு 1,500 ரூபா அஜித்து சொன்ன மாதிரி ஒரு 1,500 ரூபாய்க்குள்ள ஒரு அரிசி எண்ணெய் அவங்க சாப்பிட்ற பொருள். யாருக்கும் காசு கொடுக்க போகிறதே இல்லை. அது பல பேர் நம்மகிட்ட கேட்டாங்க காசு கொடுக்காதீங்க வீணாக்கிறோம். நோம்பு வைக்கிறதுக்கும் நோம்பு துறக்கிறதுக்கும் என்ன தேவையோ அது மட்டும்தான் பேசப்படும். சாப்பாட்டு அரிசி, நல்ல அரிசி, தரமான அரிசி, எண்ணெய், அப்புறம் சில சமையல் பொருட்கள் இதெல்லாம் ஒரு 1,500 ஒரு 2,000 ரூபாய்க்குள்ள வாங்கி எவ்வளோ காசு இருந்துச்சோ அதுக்கு இன்ஷால்லாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட் அவுட் எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்திருக்கு. ஒரு 15 பேர் 20 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டு இன்ஷால்லாம் அடுத்த வாரம் ஒரு மசோராவில் உட்காந்து என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அதை எப்படி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு காசு முடிச்சுருவோம் போதும். ரயில் புறப்பட போது ஏறிக்கிறவங்க ஏறிக்கலாம், அவ்வளோதானே ஒழுங்கு. இதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு வசூலே கிடையாது, ரெண்டாவது இது ஜக்காத்தும் கிடையாது. விரும்பி என் பாக்கெட்லேருந்து 1,000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா அது எனக்குள்ளது. நான் போதிய 1,000 நான் ஒட்டி கொள்ளுகிறேனே தவிர வேறு இதில் எந்த நோக்கமும் கிடையாது. நம்ம இதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு, நீங்கள் எல்லாரும் அதில் சேரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது மாதிரி யார் தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஏழைகளாக இருக்கக்கூடிய கணவன் இல்லாதவர்கள் அல்லது வேலைக்கு போனால் நோன்பு வைக்க முடியாதுங்கிறவங்க தாராளமாக சொல்கிறாங்க. அவங்களையும் கன்சிடர் பண்ணி இந்த லிஸ்ட்டில் சேர்த்து முதல்ல இங்கிருந்து கொடுப்போம். எல்லாம் இந்த நம்முடைய அந்த படித்ததுக்காக வேண்டி அந்த அபூபக்கர் அவர்களுடைய அந்த குணத்தை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மளை நம்மளுடைய ஈமான சரி செய்து இந்த அமல் செய்ததனுடைய அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இதை எல்லாம் கபூல் செய்து இதை ஒரு வசீலாவை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய வெற்றி வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆக அமல் செய்கிற, சிந்திக்கிற, குர்ஆனை தொடர்ந்து ஓதுகிற நல்ல வாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீமான ஆண் பெண்களுக்கும் தந்தல் புரிவானாக.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.